திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? சீர்காழிப்பதியில் ஒரு ஞான குழந்தை, இதுதான் இன்னைக்கு கதை. சரியா, இந்த சீர்காழிப்பதி எங்க இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல காவிரி பாய்ந்து வளமான சோழ நாடு இருக்கு இல்லையா, அங்க இருக்குது. இந்த சோழ நாட்டுல சீர்காழிங்கிற பதி ரொம்ப செழிப்பான பதி. செழிப்பு மட்டும் இல்ல, ரொம்ப சிவன் திருவருள் நிறைஞ்ச பதி. சரியா, இந்த ஒரு பதி மாத்திரம் ஊழிக் காலத்துல கூட அழியாது. அது என்ன ஊழிக்காலம்? நம்ம சிவபெருமான் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு நாள் மொத்த உலகத்தையும் தண்ணிக்குள்ள அழுத்திடுவார். சரியா, அப்ப மொத்த உலகமும் கடல் சூழ்ந்து போயிடும், எந்த உயிரும் இருக்காது. அந்த நாள்ல சிவபெருமான் மட்டுமே இருப்பார், வேற எந்த உயிருமே இருக்காது. அப்படி ஒரு காலத்துல தான் ஊழிக்காலம்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த ஊழிக்காலத்துல எல்லா தலங்களுமே அழிந்து போகும்போது கூட, நீருக்குள் அமிழ்ந்து போகும்போது கூட, இந்த ஒரு தலம் மட்டும் மிதந்துட்டே இருக்கும், அழியாம மிதக்கும். அப்படி ஒரு சிறப்புடையது இந்த ஊர். அதனால இந்த ஊருக்கு தோணிபுரம்னு ஒரு பேரே உண்டு. எப்படி கடல்ல ஒரு தோணி மிதந்துட்டு இருக்குமோ, தண்ணியில மிதக்கும் இல்லையா தோணி, அதுபோல இந்த ஊர் மட்டும் மிதக்கும். அதனால அதுக்கு தோணிபுரம்னே ஒரு பேர் உண்டு. அப்புறம் இந்த ஊர்ல அந்த காலத்துல, ரொம்ப முந்தைய காலத்துல, பிரம்மன் வந்து நம்ம சிவபெருமான பூஜை பண்ணியிருக்கார். அதனால இந்த ஊருக்கு பிரம்மபுரம் அப்படின்னே ஒரு பேரு. சரியா, பிரம்மபுரம் அப்படிங்கதான் இந்த ஊருக்கு ஒரு முதல் பேர். அப்படி ஒரு சிறப்பான தலம் இது. இந்த தலத்துல சாமிக்கு தோணியப்பர்னு பேர், அம்மைக்கு பெரிய நாயகின் பேர். சரியா, அந்த தலத்துல இருக்கிற அந்த குளத்துக்கு பிரம்ம தீர்த்தம்னு பேர். ஏன்னா பிரம்மன் வழிபட்ட தலம் இல்லையா, அதனால அதுக்கு பிரம்ம தீர்த்தம்னு அந்த குளத்துக்கு பேரு. அந்த ஊருக்கு பிரம்மபுரம்னே ஒரு பேர். இந்த ஊருக்கு ஒரு பேரு ரெண்டு பேர் இல்ல, 12 திருப்பெயர்கள் இருக்கு. அந்த 12 திருப்பெயர்களை நம்ம வயால சொன்னாலே நம்ம துன்பம் எல்லாம் ஓடிடும். சரியா, அந்த 12 பேரை ஆட்சி சொல்றேன், எழுதி வச்சுக்கிறீங்களா? பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிறப்புரம், புரவம், சண்பை நகர், காளி, கொச்சைவயம், திருக்கழுமலம். சரியா, இப்படி 12 பேர் உண்டு அந்த தலத்துக்கு. சரியா, இப்படி ஒரு சிறப்பான தலம். இந்த தலத்துல அன்பனர் குலத்துல கவுனியர் கோத்திரத்துல சிவபாத இருதயர்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவருடைய துணைவியார் பகவதி அம்மையார். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்க, நம்ம சிவபெருமானையே என்னாலும் வணங்குறவங்க. சரியா, இவங்க மாத்திரம் இல்ல, இவங்களுடைய குடும்பம், இவங்களுடைய பரம்பரையே சிவபெருமானை விட்டு வேறு ஒரு தெய்வத்தை வணங்காத சிவநெறியில் நின்ற பரம்பரை. சரியா, இப்படி ஒரு தவமுடைய பரம்பரை. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தவமுடைய பரம்பரையில தான் ஒரு ஞான குழந்தை பிறக்க முடியும். ஒரு ஞான குழந்தை பிறக்க முடியும், பிறக்கணும்னா ஏதோ ஒரு குடும்பத்துல பிறக்க முடியாது. சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த காலம், இந்த சிவபாத இருதயரும் பகவதி அம்மையாரும் வாழ்ந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் வந்து சமணமும் பௌத்தமும் அதிகமா கோலோச்சி இருந்தது. நம்ம திருநீற்று நெறி, நம்ம சைவ நெறி ரொம்ப முடக்கப்பட்டு இருந்தது. சரியா, அப்ப அவருக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்ப அந்த ஊர்ல சாமி தோணியப்பர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட அவர் எப்போதும் விண்ணப்பம் வைப்பாரு. இந்த பரசமயத்தெல்லாம் முறியடிச்சு சைவ நெறிய தலை தோங்க செய்யும்படியா ஒரு மகவு வேண்டும் அப்படின்னு சாமியில தினமும் விண்ணப்பம் வைப்பாங்க. மகவுன்னா அர்த்தம் குழந்தைன்னு அர்த்தம். சரியா, இந்த விண்ணப்பத்தை நம்ம சிவபாத இருதயர் தினமும் தோணியப்பட்ட வைப்பார். என்ன விண்ணப்பம்? பரசமயத்தெல்லாம் ஒடுக்கி திருநீற்று நெறி தழைக்க ஒரு மகவு வேண்டும் அப்படின்னு அவர் விண்ணப்பம் வைக்கிறார். சரியா, இந்த பரசமயத்தை ஒடுக்கிறதுக்கு ஒரு சாதாரண குழந்தையால முடியாது இல்லையா. அப்ப நம்ம சாமி, நம்ம சிவபாத இருதயருடைய வேண்டுதல் நிறைவேற்றணும் இல்லையா, அதுக்காக நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, சாமி திருவடியில ஏற்கனவே ஒரு உயிர் இருக்கும். அந்த உயிர் ரொம்ப தவவுடைய உயிர், எப்போது சிவத்தை மறக்காம நினைச்சிட்டே இருக்கிற ஒரு உயிர் இருக்கும். அந்த உயிரை சாமி ஒரு கணம் மறக்கும்படி செஞ்சு அந்த உயிரை இப்போ சீர்காழிப்பதியில சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக பிறக்கும்படி செய்தார். சரியா? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஞானமுடைய ஒரு உயிர், ஏற்கனவே சிவத்தை மறக்காம இருந்த ஒரு உயிர், இப்போ சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக சீர்காழிப்பதியில் அவதாரம் செய்திருக்கிறது. எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே பெயர் சூட்டு விழா, குழந்தைய தொட்டில் எழுற விழா, இதெல்லாம் ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. சரியா? இப்படியே அந்த குழந்தை அருமையா வளர்ந்து 3 வயசு ஆயிடும் அந்த குழந்தைக்கு. சரியா? இந்த குழந்தை வளரும் போதே, இந்த 1 வயசுல இருந்து இந்த 3 வயசு பிறந்ததுல இருந்து 3 வயசு வரைக்கும் கூட எப்போதும் அது மனசுல அந்த முன்னாடி சாமியை மறக்காம இருந்ததுலயே அந்த உயிர், அந்த தேடல் இருந்துட்டே இருக்கும். சிவபெருமானுடைய அந்த திருவடி தேடல் இருந்துட்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு. சரியா? அந்த உணர்வு இருந்துட்டே இருக்கும். அது முந்தின பிறவியில முந்தின நிலைமையில எப்படி இருந்ததோ அந்த தேடல் இப்ப இருந்துட்டே இருக்கும். சரியா? இப்போ இந்த குழந்தைக்கு 3 வயசு. ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்றாங்க, குளிக்க போறாங்க. அந்த கோயில்ல திருக்குளத்துல பிரம்மதீர்த்தம்னு சொன்னாலையா, அந்த குளத்துல குளிக்க போறாங்க அவங்க அப்பா. அப்ப இந்த குழந்தை நானும் வரேன்னு அடம் பிடிக்குது. அவங்க அப்பா, நீ வராது, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ அம்மா கூட இரு அப்படின்னு கோபமா சொல்லி பாக்குறாங்க. அந்த குழந்தை காலை உதச்சு காலில் ஒரு பெரிய கொலுசு போட்டுருக்கு இல்லையா, சரங்க சப்தம் கேட்கற மாதிரி உதச்சு அடம் பிடிச்சு அழுது அந்த குழந்தை. சரி, இவ்வளவு அடம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாங்க, அந்த குழந்தையும் எடுத்துக்கிட்டு குளத்துக்கு குளிக்க போறாங்க. போனவங்க என்ன செய்யறாங்க, அந்த குளத்துடைய படிக்கட்டு இருக்கும் இல்லையா, அந்த படிக்கரையில குழந்தைய உட்கார வச்சுட்டு ஏறி எங்கேயும் போயிடாது என்ன அப்படின்னு குழந்தைக்கு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, குளத்துக்குள்ள இறங்கி தண்ணிக்குள்ள இறங்கி அப்படியே குளிக்க நடு குளத்துக்குள்ள போயிட்டாங்க. சரியா? போனவங்க தண்ணிக்குள்ள முழுகி நிக்கிறாங்க. அப்படி முழுகி நிக்கும் போது அப்பா வெளியே தெரிய மாட்டாரு இல்லையா, அதை பார்த்தோன்னே அப்பா காணமே அப்படின்னு குழந்தை அழ ஆரம்பிச்சு. அழுத குழந்தை, இதனால வரைக்கும் சிவத்தை மறக்காம இருந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதனால அப்பா எங்க குளத்துக்குள்ள இறங்கினாங்களோ அதை பார்த்து அழாம கோபுரத்தை பார்த்து அழு. அந்த திருக்கோயில பெரிய கோபுரம் உண்டு இல்லையா, அந்த கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பா அப்படின்னு அழு. குழந்தை அழுது, அம்மா அப்பா தாங்குவாங்களா? நம்ம சிவபெருமான் தான் எல்லா உயிர்களுக்கும் தாயும் தகப்பனும் இல்லையா, அதனால அவர் என்ன பண்ணுவாரு, உமையம்மையை கூப்பிட்டு வந்துடுவார். வந்தவர் உமையம்மை கிட்ட சொல்லுவாரு, குழந்தை அழுது, நீங்க முளைப்பாலை எடுத்து தங்க கிண்ணத்துல எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மைகிட்ட அப்பா சொல்லுவாங்க. யாரு? சிவபெருமான் உமையம்மை கிட்ட சொல்லுவாங்க. சரியா? உமையம்மை அப்படியே அந்த குளக்கரைக்கு வந்து முளைப்பாலை எடுத்து அதுல என்ன பண்ணுவாங்க, சிவஞானத்தை அப்படியே குழைச்சிருவாங்க. இப்ப நம்ம பாலில் வந்து சர்க்கரையை போட்டு குழைச்சிட்டோம்னா அது இனிப்பு பால் ஆயிடுது இல்லையா, அது மாதிரி நம்ம அம்மை என்ன பண்ணுவாங்க, பாலை எடுத்து தங்க கிண்ணத்துல எடுத்து அதுல சிவஞானத்தை குழைச்சிருவாங்க. சிவஞானத்தை குழைச்சிட்டா அந்த பால் ஞானப்பால் ஆயிடும். அந்த பாலை அந்த குழந்தைக்கு ஊட்டுறாங்க அம்மா. சரியா? ஊட்டி முடிச்சோடனே குழந்தை அழுகையை விட்டுடுது. அப்படியே அம்மை மறைஞ்சிடுறாங்க. சரியா? இப்போ வாயெல்லாம் பாலா இருக்கு, குழந்தை பால் குடிச்சிருக்கு இல்லையா, அதனால பாலா இருக்குது. இப்போ அவங்க அப்பா குளிச்சுட்டு வெளியில வராங்க. வந்தவங்க குழந்தை வாயில பாலை பார்த்துட்டு அப்படியே குச்சி எடுத்து, யார் கொடுத்த எத்தி பாலை உண்ட அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குழந்தை, இதோ இவங்கதான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அழகா அப்படியே தன்னோட சின்ன கையை நீட்டி அந்த சின்ன விரலை அப்படி நீட்டி அப்படியே சாமியை காமிச்சிடு. அந்த விடைமேல அம்மையப்பரா அப்படியே சாமி காட்சி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை காட்டுது. சரியா? ஆனா அப்பாவுக்கு தெரியல. குழந்தை காட்டுற இடத்துல பாக்குறாரு அப்பா, ஆனா பார்க்க ஒன்றும் தெரியல. இந்த ஞான குழந்தைய பெறுவதற்கு தவமுடைய அப்பாவுக்கு அந்த குழந்தை சாமியை நேரில் காட்டும் போது அதை பார்க்குற தவம் இல்லை. சரியா? இப்போ குழந்தை அப்படியே சாமியை காட்டுனா அப்படியே சாமி அப்படியே மேகத்துக்குள்ள மறைகிறாரு. அவரோட சாமியுடைய சிவபெருமானுடைய அந்த தோடு போட்டு அந்த செவிகள் தான் தெரியுது. அப்போ அப்படியே தோடுடைய செவியன் அப்படின்னு அப்படியே தமிழ் பதிகம் பாட ஆரம்பிக்குது அந்த குழந்தை. சரியா? வயசு 3, ஆனா மொத்த ஞானமும் அந்த குழந்தைக்கு கிடைச்சிருச்சு. அதனால அவர் திருஞான சம்பந்தர் ஆயிட்டார். ஞானம் எல்லாம் கைவரப்பெற்றது இல்லையா, அதனால அவர் ஞான சம்பந்தர் ஆயிட்டாரு. அவரு உலகத்துல இருக்க எல்லா உயிர்களையும் சிவஞானத்தோட சம்பந்தப்படுத்துகிற ஒரு நோக்கத்திற்காக வந்திருக்கிறார் இல்லையா, அதனாலயும் அவர் சிவஞான திருஞான சம்பந்தர், சிவஞான சம்பந்தர். சரியா? இப்போ இந்த குழந்தை இப்படி காட்டினே அவங்க அப்பா புரியுது, சரி நம்ம வேண்டுதல் வச்சதை சாமி இன்னைக்கு நிறைவேற்றிருக்காரு. பரசமயம் கோளறியாக ஒரு மகவு வேண்டும்னு நம்ம கேட்ட அந்த விண்ணப்பத்தை சாமி நிறைவேற்றிருக்காரு அப்படிங்கிறது அப்பாவுக்கு ஒரு மாதிரி புரிய வருது. சரியா? அந்த குழந்தை என்ன பண்ணுது, அப்படியே கோயிலுக்குள்ள போய் உங்க தோணியப்புற வழிபட்டு அப்படியே பாடல் பாடுது. மூணு வயசு குழந்தை, இதுவரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கே போகல, ஆனா இப்ப தமிழ் பதிகம் அப்படியே அருமையா பாடுது. அதை பார்க்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இப்படி ஒரு குழந்தை இப்படி பாடுது அப்படின்னு. அந்த ஞான குழந்தைய பார்த்து பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அப்படியே வணங்கி நிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே வணங்கி நிக்கிறாங்க. சரியா, இந்த ஆச்சரியமான நிகழ்வு சீர்காழி பதியில நடந்தது. சரியா, இன்னைக்கு சீர்காழி திருக்கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த குளக்கரையில ஒரு அலங்கார வளைவு இருக்கும், அந்த வளைவுல இந்த நிகழ்வு. அப்ப அந்த குச்சி எடுத்து கோல் வச்சுற மாதிரி, அங்க பக்கத்துல திருஞான சம்பந்தம் நிக்கிற மாதிரி அந்த சிற்பம் இன்னைக்கும் பார்க்கலாம் நம்ம. அப்புறம் அந்த கோயில்ல வந்து திருஞான சம்பந்தத்துக்கு தனியா ஒரு சன்னிதியே இருக்குது. நீங்க அடுத்த தடவை அந்த கோயிலுக்கு போகும்போது அதையெல்லாம் பார்த்து கவனிங்க. என்ன இப்போவும் திருமுலைப்பால் திருவிழா அப்படின்னு இந்த நிகழ்வு திருவிழாவா ஒவ்வொரு வருடமும் இந்த கோயில்ல கொண்டாடுறாங்க. வாய்ப்பு கிடைச்சா போய் கலந்துக்கோங்க. என்ன இப்போ திருஞான சம்பந்தர் அவதாரம் ஆயிற்று. நம்ம திருஞான சம்பந்த பெருமானுக்கு நம்ம சாமி சிவபெருமான் அழகான ஒரு பொன்னாளாகிய தாளம் கொடுத்தார். சரியா, அந்த பொன்னாளாகிய தாளத்தை பொற்றாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொற்றாளம் எப்படி கிடைச்சது, எங்க கிடைச்சது? இப்போ திருஞான சம்பந்த பெருமான் எப்படி சீர்காழிப்பதியில அவதாரம் செஞ்சாரு? மூன்று வயதுல நம்ம சாமி ஞானப்பால் கொடுத்து அந்த குழந்தைய ஆட்கொண்டார் இல்லையா. சீர்காழிப்பதியிலதான் அவர் அவதாரம் செஞ்சாரு, சீர்காழிப்பதியிலதான் ஆட்கொள்ள பெற்றார் இல்லையா. ஞானப்பால் கொடுத்து ஆட்கொள்ள பெற்றார். அந்த ஞானப்பால வந்து குழந்தை அருந்தின உடனே அப்படியே ஞானம் எல்லாம் கைவர பெற்றது. அந்த குழந்தை மூணு வயசுலயே முழு ஞானத்தின் உருவமா மாறிடும். சரியா, அப்புறம் அந்த இது நடந்த உடனே அந்த அதிசயத்தை எல்லாரும் சுத்தி இருந்து பார்ப்பாங்கல்ல, அந்த ஞானப்பால் நிகழ்வு நடந்து அந்த குழந்தை வந்து ஞான குழந்தையாகி அப்படியே பெருமானா தமிழ் அழகா பாடும். அதை பார்த்தோன்னே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நிப்பாங்க. ஒரே வியப்பு, எப்படி இந்த அதிசயம் நடக்க முடியும், இது போல ஒரு அதிசயம் வேற எங்கேயாவது நடக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும், அந்த ஊர் மக்கள் எல்லாம் சுத்தி நின்ன மறையவர்கள் எல்லாம் அதிசயப்பட்டு நிப்பாங்க. அந்த குழந்தை ஞான குழந்தையானோடனே அப்படியே தோணியப்பர் கோயிலுக்குள்ள போகும். தோணியப்பரும் பெரியநாயகி அம்மை தானே, நம்ம சீர்காழிப்பதியில சாமி தோணியப்பர் அம்மை பெரியநாயகி. அங்க அப்படியே கோயிலுக்குள்ள போய் அந்த குழந்தை அப்படியே அழகா பெருமான வணங்கி நிற்பார். சரியா, இப்ப திருஞான சம்பந்த பெருமான் பெருமான வணங்கி அம்மைய வணங்கி தன்னை ஆட்கொண்ட பெருமானும் அம்மையும் இவங்கதான் அப்படின்னு அப்படியே மனசு நிறைய அன்பு நிறைய அப்படியே வணங்கி நிற்பார். சரியா, எல்லாம் மலர் மாறி பொழிவாங்க. இப்ப எல்லாரும் அதிசயப்பட்டு நிப்பாங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம். அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய அப்படியே எடுத்து தன் தோல் மேல வச்சுட்டு அப்படியே திருவீதியில வலம் வருவாங்க. சரியா, அப்ப இந்த செய்தி அதுக்குள்ள ஊர்ல எல்லாம் தெரிஞ்சிடும். இப்ப எல்லாரும் வந்து நம்ம ஞான சம்பந்த பெருமான வணங்கி துடிச்சு நிப்பாங்க. சரியா, எல்லா பெண்களும் அழகா பூரண கும்பம்லாம் ஏந்தி நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு மரியாதை செய்வாங்க. சரியா, இப்படியே திருவீதி எல்லாம் வலம் வந்து அவங்க அப்பா தோல் மேல இருந்து திருவீதி எல்லாம் வலம் வந்து அப்படியே தன்னோட வீட்டுக்கு போயிடுவாங்க. சரியா, தன்னோட வீட்டுக்கு போனோடனே அவருக்கு வந்து திருஞான சம்பந்த பெருமான் இப்ப சாமியால் ஆட்கொள்ளப்பட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் அவரோட அறிவு எப்போதும் சிவன் திருவடியில தான் இருக்கும். சரியா, உடம்பு ஒரு இடத்துல இருக்கும், ஆனா அறிவு எப்போதும் பெருமான் திருவடியிலேயே இருக்கும். சரியா, பெருமான் நினைவிலேயே இருக்கும். அப்படியே அந்த ரெண்டு தாமரை போன்ற சாமியோட திருவடி இருக்கு இல்லையா, அந்த திருவடி நினைச்சிட்டே இருப்பார். அப்படியே அன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது கூட அப்படியே அந்த திருவடி நினைவிலேயே அவர் அறிவு இருக்கும். ஆனா அவர் தூங்குவார். தூங்கி எழுந்து அடுத்த நாள் காலையில நம்ம சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வேகமா எழுந்து என்ன பண்ணுவார், கோயிலுக்கு முதல்ல போவார், தோணியப்பர் கோயிலுக்கு. சரியா, அப்ப அவங்க அப்பாவும் கூட போவாங்க. தோணியப்பர் கோயில்ல போய் என்னை ஆட்கொண்ட அம்மையப்பர் இவங்க தான் அப்படின்னு அப்படியே பெருமானையும் அம்மையும் வணங்கி அப்படியே வணக்கத்தோட நம்ம திருஞான சம்பந்த பெருமான் நிற்பார் சாமி முன்னாடி. அப்புறம் பக்கத்துல திருக்கோலக்கான்னு ஒரு இடம் உண்டு. அந்த திருக்கோலக்காவுக்கு போகணும்னு அவருக்கு தோணும். சரியா, இந்த திருக்கோலக்கா எங்க இருக்கு தெரியுமா, சீர்காழியில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. சரியா, அந்த இடத்துக்கு போய் பெருமானை வணங்கணும்னு நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு அறிவுல ஒரு விருப்பம் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, சரி அந்த திருக்கோலக்காக்கு போலாம் அப்படின்னு கிளம்புவாங்க. இப்ப சின்ன குழந்தை இல்லையா, சின்ன குழந்தை எப்படி 1 கிலோமீட்டர் நடக்கும் இல்லையா, காலெல்லாம் நொந்து போயிடும் இல்லையா. அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா குழந்தையை நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தோல் மேல வச்சுக்குவாங்க. சரியா, அப்பா தோல் மேல ஞான சம்பந்த பெருமான் இருக்காரு. அப்படியே திருக்கூட்டம் எல்லாம் கூடிய போகுது, மறையவர்கள் எல்லாம் கூடிய போறாங்க, பக்கத்துல கோயிலுக்கு எல்லாரும் போறாங்க. சரியா, போற வழி எல்லாம் அப்படியே இயற்கை காட்சி, அது சோழ நாடு இல்லையா, அதனால அப்படியே செழிப்பா இருக்கும், எல்லாம் நிறைய நீர்நிலைகள் இருக்கும், அங்கெல்லாம் மீன்லாம் துள்ளி 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 குதித்து குதித்து விளையாடிட்டு இருக்கோம். அந்த நீர்நிலைகள்ல பெண்கள்லாம் அப்படியே நீந்தி நீந்தி விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த இயற்கை காட்சி எல்லாம் அப்படியே பார்த்துட்டே போவாரு நம்ம ஞான சம்பந்த பெருமான். சரியா, நம்ம ஞான சம்பந்த பெருமான் எப்பவுமே அவரோட பாடல்கள்ல அவர் பாடுற பார்க்கிற அந்த இயற்கை காட்சி இருக்கு இல்லையா, அதையும் அழகா பதிவு செஞ்சிருப்பாரு. சரியா, பதிவு செய்வாரு. அவர் இறைவனை பார்க்கும் போதும் அவருக்கு எந்த உருவம் எப்படி காட்டப்படுதோ அது அப்படியே பதிகத்துல பதிவு செய்வார். அது என்ன பதிகம், பதிகம்னா என்ன தெரியுமா, பத்து பத்து பாடலா ஒரு தொகுப்பா பாடுறதுக்கு பேரு பதிகம்னு பேர். சரியா, நம்ம ஞான சம்பந்த பெருமான் அந்த பத்து பாடல்களை தொகுப்பா பாடிட்டு பதினோராவது பாடல்ல இந்த பாடல்களை பாடுவதால் என்ன பயன் கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத பதிவு செஞ்சிருப்பார். சரியா, அதனால அந்த பதினோராவது பாடல் அந்த பதிக பலனை சொல்லுகிற பதினோராவது பாடல் இல்லையா, அது அந்த பதினோராவது பாடலுக்கு திருக்கடை காப்புன்னு பேரு. என்ன பேரு, திருக்கடை காப்பு. சரியா, இப்படி நம்ம ஞான சம்பந்த பெருமான் எப்பவுமே இந்த மாதிரி பதினோரு பாடல் இருக்கிற முறையிலேயே பாடுவாங்க. அவங்க பாடின நிறைய லட்சக்கணக்கான பாடல் பாடியிருக்காங்க, அதுல நமக்கு கிடைச்ச பாடல்களை ஒன்னா தொகுத்திருக்காங்க, திருமுறைங்கிற பேர்ல தொகுத்திருக்காங்க. அந்த தொகுப்புல முதல் மூன்று திருமுறை நம்ம ஞான சம்பந்த பெருமான் பாடிய பாடல்கள். சரியா, இந்த பதிகங்களை எல்லாம் தொகுத்து மூன்று திருமுறைல வச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க. அந்த மூன்று திருமுறையா தொகுத்திருக்காங்க. அந்த மூன்று திருமுறைக்கும் திருக்கடை காப்புன்னே பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு பதிகத்திலையும் அந்த பதிக பலனை சொல்லுகிற திருக்கடை காப்பு பகுதி இருக்குது. அதனால அவரோட அந்த திருமுறைக்கு பேரே திருக்கடை காப்புன்னு நம்ம பெரியவங்க வச்சிருக்காங்க. சரியா, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, நம்ம ஞான சம்பந்த பெருமான் பாடிய திருமுறைகள் முதல் மூன்று திருமுறைகளா தொகுக்கப்பட்டிருக்கு. அந்த மூன்று திருமுறைகளுக்கு என்ன பேரு, திருக்கடை காப்புன்னு பேரு. சரிங்களா, பதிகம்னா என்ன, பத்து பாடல்களை ஒரு தொகுப்பா பாடுவதற்கு பேரு பதிகம். சரிங்களா, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்ப நம்ம ஞான சம்பந்த பெருமான் எங்க போயிட்டு இருக்காரு, திருக்கோலக்காவுக்கு போயிட்டு இருக்காரு. வழியில இயற்கை காட்சி எல்லாம் பார்த்துட்டே போறாங்க. சரிங்களா, அங்க போனே அப்படியே கோயில வளமா வந்து அப்புறம் சாமி திரும்பினாலும் நிக்கிறாங்க அங்க சிவலிங்க திரும்பி இல்லையா. நம்ம அருளாளர்கள் எல்லாருமே கோயிலுக்கு போனா முதல்ல கோயில வளம் வந்து அப்புறம்தான் சாமி திரும்பினாலும் நின்றுருக்காங்க. நம்மளாம் என்ன பண்றோம், நேர கோயிலுக்குள்ள போயிடுறோம் முதல்ல இல்லையா. அப்படி இல்லாம நம்ம அருளாளர்கள்லாம் பார்த்தா நம்ம சம்பந்த பெருமான், நம்ம ஞாபகரச பெருமான், நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாருமே கோயிலுக்கு போன இடங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லையா பெரிய புராணத்துல. அதுல எல்லாம் பார்த்தா முதல்ல அவங்க நுழைஞ்சோடனே கோயில வளம் வந்து அப்புறம்தான் சாமி திரும்ப நின்றுருக்காங்க, அப்புறம்தான் சாமியை பாடி வணங்கியிருக்காங்க. சரியா, இது ஒரு கருத்தை நம்ம கவனிச்சு வச்சுக்கணும். சரி, அப்போ இப்போ நம்ம சம்பந்த பெருமான் என்ன பண்ணிருக்காரு, கோலக்கா பெருமான் முன்னாடி நிக்கிறார் இல்லையா. அங்க அப்படியே சிவலிங்க திருமேனி அப்படி வணங்கி நிக்கிறாரு. அவருக்கு அப்படியே என்ன உருவம் தெரியுது தெரியுமா, அப்படியே சதாமுடி, அதுல அப்படியே பிறை, அப்படியே மேல உடம்பெல்லாம் அப்படியே வெந்நீரு, அப்புறம் கீழ் உடை. இந்த மாதிரி ஒரு கோலத்துல அப்படியே சாமி தெரியுறாரு. அறிவுல யார் அறிவுல, நம்ம சம்பந்த பெருமானுடைய அறிவுல அப்படியே சாமி சடை, பிறை, சாம்பல் பூச்சு, கீழ் உடை இதோட அப்படியே அவர் மனக்கண்ணில் தெரியுறாரு. அப்ப அந்த குழந்தை என்ன பண்றது தெரியுமா, அப்படியே கையை தட்டி தட்டி அழகா சந்தம் அமைச்சு பாட்டு பாடுறாங்க. யாரு, நம்ம திருஞான சம்பந்த பெருமாள். சரியா, வழியில என்ன இயற்கை காட்சி பார்த்தாரு, நீர்நிலைகள்ல எல்லா மீனெல்லாம் துள்ளி குளிக்கிற மாதிரி பாடலாம் பார்த்தாரு இல்லையா, அதையும் சேர்த்து பாடிடுவார். எப்படி பாடினார் தெரியுமா, மடையில் வாழை பாய மாதரையும் பொய்கை கோல காவுழ சடையும் திரையும் காம்பல் பூச்சும் உடையும் கொண்ட உருவம் என் கொலோ அப்படின்னு கையை தட்டி தட்டி அழகா சந்தத்தோடு பாடுவார். சரியா, தாளக்க தாளக்கட்டோடு பாடுவார். சந்தத்தோடு பாடுறதுன்னு என்ன, தாளக்கட்டோடு பாடுறது. சரியா, தாளக்கட்டோடு அழகா எதிரி முனையெல்லாம் வச்சு ரொம்ப அருமையா பாடுவாரு நம்ம ஞான சம்பந்த பெருமாள். சரியா, அப்படி கையை தட்டி தட்டி பாடுவாரா, சின்ன குழந்தை கை இல்லையா, அந்த கை மல்லிகைப்பூ மாதிரி பூ மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படியே அந்த கை தட்டி தட்டி பாட பாட கையெல்லாம் சிறந்திருது குழந்தைக்கு. அப்போ நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, அப்படியே பொன்னாலாகிய ஒரு தாளம், பொண்ணுனா தங்கம் இல்லையா, தங்கத்தாலாகிய ஒரு தாளம் அப்படியே நம்ம ஞான சம்பந்த பெருமான் கையில கிடைக்கும்படி நம்ம சாமி அருள் செய்வார். சரியா? அந்த தாளம் அப்படியே கையில கிடைச்சோன்னு ஞானசம்பந்த பெருமான சாமியோட திருவுருளால கிடைச்சது இல்லையா, அது அப்படியே தலைமேல சிறசு மேல வைப்பார். அந்த தாளத்துல ஐந்தெழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஐந்தெழுத்துன்னா என்ன? நம சிவாய அல்லது சிவாய நம இல்லையா, அந்த ஐந்தெழுத்து அதுல பொறிக்கப்பட்டிருக்கும். அது அப்படியே நம்ம ஞானசம்பந்த பெருமான் கையில வாங்கி அப்படியே தலைமையில வச்சுக்குவாங்க, திருமுடி மேல வச்சுக்குவாங்க. சரியா? வச்சு வணங்கி அப்புறம் மிச்சம் இருக்க பாட்டு அந்த தாளத்தை தட்டி தட்டி பாடுவாங்க, பாடி திருக்கடைக்காப்பு பாடி அந்த பாடலை நிறுத்துவாங்க. சரியா? இப்ப என்னாச்சு, நம்ம கோலக்கா பெருமான், நம்ம திருஞான சம்பந்த பெருமான், குழந்தை அந்த குழந்தை கை நோக கூடாது தாளம் போடும்போது அப்படிங்கறதுக்காக பொன்னாளாகிய ஒரு தாளத்தை நம்ம சாமி கொடுத்துருக்கார். என்ன ஒரு கருணை இல்லையா, நம்ம சாமியும் அப்படித்தான் நம்மளை பார்த்து பார்த்து கவனிப்பாரு. எல்லா உயிர்களையுமே சாமி பார்த்து பார்த்து கவனிப்பாரு, நம்ம தான் அதை உணர்றதே இல்லை. சாமி எனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு நம்ம வந்து நன்றி இல்லாம கேட்டுடுறோம் இல்லையா. ஆனா சாமி ஒரு ஒரு உயிரையும் பார்த்து பார்த்து கவனிச்சு நம்மளை வளர்த்து எடுக்கிறார். சரியா? அதனால அந்த நன்றியை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. சரியா? இப்ப என்னாச்சு, நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு அழகான பொற்காலம் கிடைச்சது இல்லையா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பொற்காலம் வாங்கினோடனே திரும்ப சீர்காழிக்கு வர்றாங்க. திரும்ப சீர்காழிக்கு வரும்போது அவங்க அப்பா என்ன பண்றாங்க, அதே போல தோல் மேல குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து சீர்காழி பணிக்கு வர்றாங்க. சீர்காழியில வந்து திரும்பவும் சீர்காழியில இருக்க திருக்கோயிலையும் வலம் வந்து வணங்கி அப்புறம் திருமுன் நின்று அப்படியே ஒரு பாட்டு பாடுறாங்க. பூவார் கொன்றை அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை நம்ம ஞான சம்பந்த பெருமான் பாடுறார். அழகான தமிழ் பதிகம். சரியா? இந்த பாடலை பாடி அப்படியே சாமியை வணங்கி நிறைவு செய்யறாங்க. சரியா? இப்போ என்ன தெரிஞ்சிட்டோம், கோலக்கா பெருமான் நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு தாளம் கொடுத்தார், பொற்காலம் கொடுத்தார் இல்லையா. அதனால சாமி பேரு தாளம் ஈந்த ஈஸ்வரர். சரியா? திருக்கோலக்கால சாமி பேரு தாளம் ஈந்த ஈஸ்வரர். அம்மை பேர் என்ன தெரியுமா, ரொம்ப அழகான பேரு, ஓசை கொடுத்த நாயகி. அந்த தாளத்தை தட்டும் போது ஒரு ஓசை வரணும் இல்லையா, அந்த ஓசையை கொடுத்தது நம்ம அம்மை. அதனால அம்மைக்கு பேரு ஓசை கொடுத்த நாயகி. சரியா? அப்புறம் இந்த கோயிலுக்கு இன்னைக்கு கூட பேரு தாளமுடையார் கோயில், இன்னைக்கு கூட அந்த பேர் தான் இருக்கு. ஏன்னா அங்கதான் சாமி தாளம் கொடுத்தாரு இல்லையா, அதனால அந்த கோயிலுக்கு இன்னைக்கும் பேரு தாளமுடையார் கோயில். சரியா? சாமி பேர் என்ன, தாளம் ஈந்த ஈஸ்வரர். அம்மை பேரு ஓசை கொடுத்த நாயகி. அந்த கோயில் தலம் பேர் என்ன, திருக்கோலக்கா. சரியா? அந்த கோயிலுக்கு இப்ப என்ன பேரு, தாளமுடையார் கோயில். இத குழந்தைகள் குறிச்சு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இனி ஞான சம்பந்த பெருமான் வாழ்வு நடந்த மற்ற அதிசயங்களையும் இனி வரும் கதைகள்ல பாக்கலாம். சரியா? இனி நாளை பாப்போமா. திருச்சி செம்பலம்.